சங்கீதம் 119 121 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீ கடிந்து கொள்ளுகிறீர். 18 வசனத்துல தாவீது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி தெய்வீக பிரகாசித்துதலுக்காக ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் அதிசயமான காரியங்களை காணும்படி என் கண்களை திறந்த ஆண்டவரே. அந்த ஜபத்துக்கு ஒரு உறுதுணையாக ஒரு 3 காரணங்கள், ஏன் ஆண்டவர் என் கண்ணை திறக்கணும்னா, முதல் காரணம், இந்த பூமியில நான் ஒரு பரதேசியா இருக்கிறேன், உங்களுடைய கற்பனைகளை எனக்கு மறைக்காதீங்க. 2 காரணம், அது 20 வசனத்துல அவர் சொன்னது, என்னுடைய ஆத்மா வாஞ்சையினால உடஞ்சிரும் போல இருக்கு. அப்போ வாஞ்சைய பத்தி ஒரு காரணமா சொன்னார். இப்போ 3 கடைசி காரணம், ஏன் ஆண்டவர் அவர் கண்ணை திறக்கணும்னா, உம்முடைய கற்பனைகளை அசட்டை பண்ணி உம்முடைய கற்பனைகளை விட்டு வழி விலகிறவர்கள் தேவனுடைய சாபத்துக்குட்பட்டு பராமரிப்பில் மிகுந்த கொடுமையான தண்டனையை வாங்குவார்கள் என்பதை அறிந்து அதுக்காக என் கண்ணை திறங்க ஆண்டவரே அப்படின்ற. என கடவுள் நீதியின் தேவன், அவர் வரப்போற நியாய தீர்ப்புல தன்னுடைய நீதி தன்னுடைய பிரமாணத்தை ஊர்ஜிதப்படுத்துறது மாத்திரம் இல்ல, இந்த பராமரிப்பிலையும் தன்னுடைய பிரமாணத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற தேவன். தன்னுடைய பிரமாணத்தை உடைக்கிறவங்கள தண்டிக்காம விடமாட்டார் இந்த உலகத்திலும். பாஸ்டர், அப்படின்னா எங்களுக்கு தெரியலீங்களே, எவ்வளவு பேர் ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுல வசனத்தின்படி கேட்கறதுல அநியாயத்தை செஞ்சுக்கிட்டு எப்படியோ இருக்கிறாங்களே, அப்படிதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அதுதான் நம்ம குருடா இருக்கிறோம். தான் இது அதுக்காகத்தான் கேட்கிறாரு, என் கண்ணை திறங்க ஆண்டவர். அதை நினைச்சுக்கிட்டு நம்மளும் இந்த உலகத்துல ஒண்ணு ஆகாது நமக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் என் கண்ணை திறங்க ஆண்டவரே, பராமரிப்பிலும் நம்முடைய நீதியை நிலைநிறுத்துகிற தேவன் நீ என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு வெளிச்சத்தை கொடுங்க. ஓகே, இதுதான் அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அகங்காரிகள் இல்லைங்களா, ஒரு அகங்காரிகள் காரிகளை இல்லைங்களா, அரகண்ட் பெருமை உள்ளவர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும். பைபிள்ல பாவிகளுக்கு துன்மார்களுக்கு இன்னொரு பேர் அகங்காரிகள். அவர்கள் ஏன் அகங்காரம் பிடிச்சவர்களா இருக்கிறாங்க, அவங்க அகங்காரத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, உம்முடைய கற்பனையை விட்டு விலகி, அதனால தெரியுது அவங்க அகங்காரிகள். அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க ஸ்தபிக்கப்பட்ட நிலைக்கு போறாங்க. அவங்களுடைய நிலைமை, ஆண்டவர் என்ன செய்வாரு, அவர்களை தண்டி அவரை கடிந்து கொள்ளாம விட மாட்டார். அதுதான் அந்த பாயிண்ட். 2 சிந்தனையில இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது என்னுடைய ஒரு என்னன்னா, ஒரு ப்ரொபோசிஷன் வாங்க, இந்த வசனத்தின்படி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அகங்காரிகள் தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணி அதை விட்டு விலகி போறவங்க தான். 2, தேவனுடைய வசனத்தை அகங்காரமா விட்டு போகிறவர்கள் ஸ்தபிக்கப்படுவார்கள், இந்த பராமரிப்பில் தண்டிக்கப்படுவார்கள். ஓகே, இந்த 2 தலைப்புல பார்ப்போம். முதலாவது, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அகங்காரிகள், இதே இல்லங்க, இது ரொம்ப அகங்காரம் பிடிச்சுன்னு ஒழுங்கா கூட பேச மாட்டேன்றான், மூஞ்ச பாருங்க, மூஞ்ச கூட திரும்பி பாக்குறது இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அவங்க தான் அகங்காரம், நான் ரொம்ப ப்ரௌடு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான அகங்காரிகள், ஆண்டவருடைய பார்வையில வேதத்தின் பார்வையில அவர் வசனத்தை அசட்டை பண்ணி அதை விட்டு விலகி போறவங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்ம எவ்வளவு பிரயோஜனம் இல்லாத மண்புழு அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா, அதே பெரிய நித்திய தேவன் தன்னைத்தானே தாழ்த்தி தன்னுடைய நித்திய அறிவில் ஞானத்தில் நமக்கு நன்மைக்காக வந்து அவர் பேசும் போது, அவர் வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தும் போது, அதை அசட்ட பண்ற கொடுமை இருக்கே, அதை அசட்ட பண்ற அகங்காரம் இருக்கே, அந்த அகங்காரம் பெரிய அகங்காரம். நம்மளை விட பெரியவங்களை அசட்ட பண்றது ரொம்ப அது அகங்காரம் இல்லைங்களா. கொடுக்க வேண்டிய ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும், அது அகங்காரம். இப்ப பிள்ளைகள் நம்மள பெற்றவர்களை அசட்ட பண்ணா அகங்காரம் பிடிச்ச பிள்ளைங்க. ஒரு ராஜாவ ஒரு ஆளு அசட்ட பண்ணா அகங்காரம் தான் அவனுக்கு இல்லைங்களா. ஒரு பாஸ நம்ம அசட்ட பண்ணா என்ன அகங்காரம் அப்படின்றோம் இல்லைங்களா. பெருமையிலே எல்லாம் பெருமை வந்து இதுதான் பெரியவங்களை அசட்ட பண்றது. ஒரு நமக்கு கீழே இருக்கிறவங்கள அசட்ட பண்றதுன்னா ஓரளவுக்கு ஓகே, அவ்வளவு இல்ல. நமக்கு சமமா இருக்கிறவங்கள ஒரு நிராகரிச்சிருந்தா அது ஒண்ணும் இல்ல. பெரியவங்க எல்லா பெரியவங்களையும் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற மிக உயர்ந்தவர், மிகவும் நம்முடைய உயர்ந்த கணத்துக்கும் மரியாதைக்கும் தகுதி உள்ள கடவுள், அவரையே அவர் வார்த்தையே அசட்ட பண்றதுன்னு இருக்க, மண்புழுவான உனக்கு எல்லா வல்லமை உள்ள தேவன் அவரை போய் அசட்ட பண்றியா, வார்த்தையை அசட்ட பண்றியா, அது பெருமை இல்ல, பெரிய பெருமை இல்ல. என்ன மாதிரி தேவன் அவரு, உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்து அவருக்குள் அசைத்து தொலைத்து நீ அவரை போய், அவரை பத்தி பெரிய சிந்தனைகள் உனக்கு இல்ல, நாளெல்லாம் அவர சிந்தனை இல்ல, அவர் என்ன நினைக்கிறார் அதை பத்தி, இல்ல அவர் என்ன சொல்றாரு அதை பத்தி கேர் இல்லன்னா, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ரொம்ப அவளு ஒர்த் இல்ல. அவருக்கு கவனம் கொடுத்து அவர் வார்த்தையை கேட்கறதுக்கெல்லாம் அவள் அவசரத்தை அது எவ்வளவு பெரிய அங்காரம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கனவீனமானது ஒரு கனமுள்ளத போய் அசட்ட பண்ணலாமா? மிகவும் படைப்பு சிருஷ்டிப்புகள், அந்த சிருஷ்டிப்பு போய் சிருஷ்டிகர் அசட்ட பண்ணலாமா? அதோ பாவ சிருஷ்டிப்பு போய் பரிசுத்த சிருஷ்டிகர் அசட்ட பண்ணலாமா? அதோ காலத்தின் சிருஷ்டிப்பு நித்திய தேவனை போய் அசட்டை பண்ணலாமா? அது பரலோகத்துல மிகப்பெரிய அலங்கோலமாக கொடுமையாக பார்க்கப்படுகிறது, மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த அசட்டை கடவுளை அசட்ட பண்றது வந்து அவருடைய எல்லா குணங்களையும் அசட்ட பண்றோம், அவருடைய அதிகாரத்தை அசட்ட பண்றோம். அவர் என்ன சொல்றது, அவர் என்ன கட்டளை கொடுக்கறது, நான் என்ன கேட்கறது, அதிகாரத்தை அசட்ட பண்றோம், அவருடைய வல்லமை அசட்ட பண்றோம். இவர் சொல்றாரே ஒரு பெரிய வல்லமை உள்ள என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம், என்னதான் பண்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னு அவருடைய நீதி அசட்ட பண்றோம். அவர் மிரட்டுவாரு, பேச கேட்கலாமா நீ, அதெல்லாம் சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டுறாரு நமக்கு. அவருடைய உரிமைகள் படைத்தவர், பராமரிக்கிறவர், இறையாண்மை உள்ளவர், வாழ்க்கையில எதுனா அவர்னாலும் செய்ய முடியும், அவர் எந்த கட்டுப்பாடு செய்ய, அதெல்லாத்தையும் அசட்ட, என்னதான் பண்ணிட்டோம் பார்க்கலாமே, என்ன பண்ணிட போற, அசட்ட அவர் வார்த்தையை அசட்ட. அவரோட எல்லையற்ற பவர், அதிகாரம், இறையாண்மை உள்ளவர்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமான பெருமை சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்றது. நம்ம என்ன ஒரு நொடியில நம்ம மூச்சை நிறுத்த முடியாது அவருக்கு. அந்த தேவன் போய் தன்னையே தாழ்த்தி தன்னையே இறங்கி கிருபையின் உடன்படிக்கையில வந்து அவர் தான் காய, அவர் தான் காயப்பட்டு இருக்கோம். நம்ம பாவப்பட்டு அவர் தான் ரொம்ப ராங் பார்ட்டி, நம்மளை போட்டு நசுக்கணும், ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம. ஆனாலும் நம்ம நன்மைக்கு வந்து கிருபையில, கிருபையின் ஊக்கத்துல என் ஞானத்தை உனக்கு சொல்லித்தரேன், என் வழிகளை உனக்கு சொல்லித்தரேன், உன்னை எப்படியாவது மறுரூபம் ஆக்குற, உன்னை சரி பண்றேன்னு வந்து பேசும்போது, அது அசட்டையா பேசும்போது, அது அருவர்க்கத்தக்க பெருமையினால தான் வருகிறது. கடவுளே இறங்கி கைப்பிடியான பிரயோஜனம் இல்லாத மண்ணு புழுங்க அதுகிட்ட பேசுறாரு, அத அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவை அப்படின்னு கேட்கும் போது எவ்வளவு பெரிய ஆங்காரம், ஆங்காரிகள். இந்த ஆங்காரம் ரொம்ப ஆபத்தான ஆங்காரம். ஏன்னா இந்த ஆங்காரம் தொடர்ந்து போகும்போது கடவுள் நம்ம இருதயத்தை அது கடினப்படுத்தி, அது நம்மளே அந்த ஆங்காரம் என்ன பண்ணுது, நம்ம கடவுளோட பேச்சு நம்மளே கடவுள் ஆக்கியிருந்தது. அதனாலதான் இந்த ஆங்காரம் தொடர்ந்து போச்சுன்னா நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி ஒருபோதும் நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் வழியில வராதபடிக்கு நம்மள நரகத்துல நசிக்கிறோம். அதனாலதான் ரோமர் 2:4 நமக்கு சொல்லுது, அல்லது தேவ தயவு உன்னை குணப்படும்படி, நீ சரியாகணும், நீ குணமாகணும், இறங்கி வந்து குணப்படும்படி உன்னை ஏறுகிறது என்று அறியாமல் வந்து அவர் பேசுறாரு, சொல்றாரு, தயவா இருக்கிறாரு. நீ தெரியாதனு சொல்லாம நீ அறியாம அசட்ட பண்ணிக்கிட்டு அவருடைய தயவு, பொறுமை, நீதிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் போது கோபாக்கினியை உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே, கோபாக்கினி நாளில கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. புரியுதுங்களா? மிகப்பெரிய பெருமை உள்ளவங்க யாரு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அசட்ட பண்றவங்க. அசட்ட பண்ணி அதை விட்டு வழி வலது, அசட்ட பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அசட்ட பண்ண உடனே அதை விட்டு வழி வலிக்கு போறதுதான்.
இது வந்து பிரதானமாக அதிவிசுவாசிகளுக்கு சொல்லி இருந்தாலே அதிவிசுவாசிகள் ரெகுலரா வாழ்றதே அப்படித்தான், அசட்டை பண்ணிக்கிட்டு தான் வாழ்றது. வேதம் அதிவிசுவாசிகளுக்கு அகங்காரிகள்னு பேரை சொல்லுது. ஆனா கடவுளுடைய மக்கள் நமக்கு மத்தியில இல்லையா, இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில இல்லையா? இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ஏன் தண்டிச்சாராம்? நெகேமியா 9:16 அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே எங்களுடைய பிதாக்களும் வார்த்தையா அசட்டை பண்ணி வழிவிலகி போனாங்க. ஏன்? எங்கள் பிதாக்கள் பெருமையா இருந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டு உங்களுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போனார்கள். இருதயத்தில் இருக்கிற பெருமை கடவுளுடைய வார்த்தையை அசட்டையா என்ன சொல்லுது? எரேமியா 13:15 சொல்றாரு, இந்த ஒரு நல்ல யோசனையை கொடுக்கிறாரு, வரப்போது நியாய தீர்ப்பு, வரப்போது தண்டனை. அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? பெருமையா இராமல் எனக்கு செவி கொடுத்து கவனத்தோடு கேளுங்க. கான்ட்ராஸ்ட் பாருங்கள. ஏன்னா பெருமையா அகங்காரமா இருந்தா உன்னால செவி கொடுத்து கவனத்தோடு கேட்க மாட்டேன். உன் பெருமை அப்படி கேட்க உன்னை விடாது இல்லைங்களா? எனக்கு 101 வேலை இருக்குது, இதெல்லாம் கேட்கறதுன்னு நம்ம அகங்காரம் அகங்காரிகள். அது தொடர்ந்து அவர் சொல்றார் 17 உங்களுடைய பெருமைக்காக நான் கண்ணீரோடு வேதனைப்பட்டு கசந்து அழுகிறேன், வசனத்தை கேட்க மாட்டேன். கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்றது மாபெரும் பெருமையினுடைய அடையாளங்க. இதயம் பெருமையில தாழ்த்தப்படாத நிலையில் இருக்கிறது என்பதை அடையாளம். ஏன் ஒவ்வொரு விசுவாசியுடைய பாவமும் எங்கிருந்து ஆரம்பிக்குது? பெருமையில இருந்தான் ஆரம்பிக்குது. கடவுளுடைய வார்த்தை இருக்குதே அது பயப்படணுமே, அதனோட விளைவுகள் வரமே பாத்துக்கலாம். திருப்தி தான் முக்கியம். தாவீது பெத்ஷேபாவோட பாவம் செய்யும் போது, இதே தாவீது 2 Samuel 12:9 நாட்டு வந்து என்ன திட்டுறாரு தெரியுமா? இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதே, கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி இந்த தீங்கை செய்ததுனால் பட்டயம் வீட்டை விட்டு போகாதுன்ற. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணா என்ன பயங்கர ஆங்காரம். ஆங்காரம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ண வைக்கிற. ஆகவே இந்த உலகத்திலேயே நம்ம பெருமை என்றவங்க முதல் பாடத்தை என்ன படிக்கணும்? எவ்வளவுதான் தாழ்மையா மக்கள் இருக்கலாம், அப்படியே ஒழுகுற மாதிரி மக்கள் பேசலாம், அதெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? அப்படியே அப்படியே ஒழுகுற மாதிரி இருப்பாங்க. அப்படியே ரொம்ப தாழ்மை நினைப்போம். என்ன ஒரு தாழ்மை! அதெல்லாம் தாழ்மை கிடையாது. ஜென்டலா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க. ஆனா மிக அகங்காரிகள் இந்த உலகத்துல யாருன்னா, கடவுளுடைய வார்த்தைன்னு இருக்கும் போது அதை மீறி போய் செய்யணும்னு போறது. அதான் அகங்காரிகள். அவங்கதான் அகங்காரிகள். அந்த வார்த்தையை அசத்த பண்றது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றோம். ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஜென்டலா இருப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கும் மனசு இல்ல, அதுக்கு கீழ்ப்படுறதுக்கும் மனசு இல்ல. அது காரணம் அவங்க இதயத்துல மிகப்பெரிய அகங்காரிகள். அவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதோம். இந்த மாலை வேலையில நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் கேக்குறீங்களா, உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். உங்களுக்கெல்லாம் ஒரு இருதயம் இருக்கு இல்லைங்களா? அந்த இருதயம் எப்படி இருக்கு? இளம் பாஸ்டர்னா ரொம்ப தாழ்மை. ஏன்னா ஆண்டவர் அடிச்சு வச்சிருக்கிறாரு, உங்களை தாழ்மையா பராமரிப்புல. இல்லைன்னா அவன் தார மாதிரி ஆக்கிருந்தா நீ யாருன்னு தான் திருப்ப. உங்க தாழ்மையா இல்லையான்றது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கடவுளுடைய வார்த்தைக்கு நீ எப்படி மதிக்கிற. கடவுளுடைய வார்த்தைன்னு வந்த உடனே, இப்போ இந்த சங்கீதம் 119 இது கடவுளுடைய வார்த்தை ஆச்சு, நம்ம ஜூம்ல பேசுறாங்களே, நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், யாரும் நம்மள பாக்கல. ஆனா இது கடவுளுடைய வார்த்தை, இதை கேட்கணும், இது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னு கேட்கிறோமா? எனக்கு 101 வேலை இது, இதையும் ஆன் பண்ணிட்டு உட்காந்து சாமான் கழுகிட்டு இருக்கலாம், சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம இருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தையை அசட்ட பண்றீங்களா நீங்க? அது உங்க இதயத்தின் பெருமையை வெளிப்படுத்துது. இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு அது மதிப்பு கொடுக்கறீங்களா? அது உங்க விதத்தின் பெருமையதான் வெளிப்படுத்து. கடவுளுடைய வார்த்தைன்னு வரும்போது, இப்ப வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இல்ல பைபிள படிக்கும் போது பெருமை இல்லாத இருதயம் என்ன? அந்த வசனத்துக்கு நடுங்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய அதிகாரத்தோடு கட்டளைந்து வந்த வார்த்தை. இதை நான் கீழ்படியாது போனா பெரிய விபரீதங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். ஐயோ, இந்த வசனத்தின்படி நடக்க முடியாது, நடக்காம இருக்கிறேனே நான், இதை நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இதுதான் நடுங்குது ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டான்ற நடுங்குற நிலைமையில் இருக்கா? என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். அப்படி நடுங்கலன்னா உங்க இருதயத்துல ஆங்காரம் இருக்கு. அந்த சாங்காரம்ன்ற சர்ப்பம் உருண்டுகிட்டு இருக்கு இருதயத்துல. அதுதான் இருதயத்தை நடுங்க கூட விட மாட்டேன். கடவுளுடைய வார்த்தை செஞ்சா செய்யலாம். அவர் சொன்னாரு சந்தோஷமா இருக்குன்னு. அவருக்கு என்ன தெரியும், நான் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இருப்பேன் இல்லாத நேரத்துல இருக்க மாட்டேன். அது கட்டளை ஆச்சு நடுங்கடன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ராப்ஷனலா பண்ணிக்கிறோம். அகங்காரம் அவருடைய வார்த்தையை அசட்ட பண்ற ஒரு குணம். அந்த குணம் ரொம்ப பயங்கரங்க. ஏன்னா நான் உங்களை செஞ்சு கேட்டுக்கிறேன், அது அலோ பண்ணீங்கன்னா உங்க இருதயத்தை அது கடினப்படுத்திருச்சுன்னா ஐயோ என்ன செஞ்சுதான் கடவுள் உங்களை சரி பண்ண முடியுமோ தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆன பிறகு உலு தேசத்திய சின்ன பின்ன ஆக்கி 70 வருஷம் அடிமைத்தனம். அசிரியர்கள் பாபிலோனியர்கள் வந்து சங்கிலியில போட்டு கட்டி அடிச்சு பட்டயத்துல தேசமே சுக்குநூறு ஆக்கி பிள்ளைகள் மனைவிகள்லாம் கெடுத்து மிருகங்களை மாதிரி இழுத்துட்டு போய் என்னென்னவோ பண்ண பிறகு எரேமியா 31:9 சொல்றாரு, அதுக்கப்புறம் நீங்க மனம் திரும்பி தாழ்மைப்பட்டு அழுதுகிட்டு புலம்பி விண்ணப்பம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கடினப்பட்ட பெருமைக்கு நீங்க புலம்பி உங்க தொடையில அடிச்சுக்கிட்டு மனம் திரும்புவீங்க, நீங்க மாறுவீங்க, வசனத்தை கேட்பீங்கன்ற யோசிச்சு பாருங்களேன். அது செய்ய வேண்டியதா இருந்துச்சு. நேபுகாத்நேசர் 7 வருஷம் மிருகம் சாப்பிடுற சாப்பாடு சாப்பாடு மிருகமா வாழ வச்சாரு. அகங்காரம் இருதயத்தை புடிச்சுக்கிச்சு. என் வசனத்தை கேட்க மாட்டேன்ற நீ அப்படின்னு நமக்கு இருக்க அந்த அகங்காரம், ஆண்டவர் திவார்த்தியை அசட்ட பண்ற அகங்காரம் இருக்கா யோசிச்சு பாருங்க. நேபுகாத்நேசருக்கு செஞ்சாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு தானே செஞ்சாரு. ஆகவே கிறிஸ்தவர்களே இந்த இருதயம் பெருமையா இருக்கிறதா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே பெருமையா இருக்கா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா இப்பவோ இல்ல எப்பவோ ஆண்டவர் உங்களை தாழ்த்தாம விட மாட்டார். ஒண்ணு ஆண்டவருடைய கிருபையில நீங்களா தாழ்த்துறது ஒண்ணு, இல்ல கட்டாயமாக தாழ்த்தப்படுறது இன்னொன்று. அவருடைய கிருபையின் வல்லமையினால உருகி தாழ்த்தப்படுறது இருக்கு, அவருடைய பராமரிப்பின் உத வல்லமையினால சுக்குநூறாய் தாழ்த்தப்படுறதும் இருக்கு. நீங்க உங்கள் சாய்ஸ். கடவுள் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார்னு எனக்கு தெரியல. உங்க இருந்த ஆங்காரமா இருக்கா? அவர் சொல்லி இருக்கிறார் ரோமர் 14:11 என் மேல் ஆணையா நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முழங்காலும் முடங்க வைப்பான் இருக்கிறார். அப்படின்னா நான் அப்படி முடங்க வைக்கலன்னா நான் ஜீவனுள்ள கடவுள் இல்லான்னு எண்ணிக்கை போயா அப்படின்ற. ஒவ்வொரு சிஸ்டிப்போம் தாழ்த்தப்படும். என் வசனத்துக்கு நடுங்கி கேட்கும். இப்ப கேக்குறோமா? அவங்களே ஆராய்ந்து பாருங்க. அவர் வசனத்துக்கு நடுங்குறீங்களா? அதே சாதுவா இருக்குது, அதே தாழ்மையா இருக்குது. ஐயோ நான் பாவங்கன்னு பரிதாபப்படுறது அது இல்ல தாழ்மை. எனக்கு ரொம்ப கஷ்டங்கன்ற அது இல்ல தாழ்மை. அது ஆண்டவர் உங்களை உதைக்கிறதுனால அப்படி தாழ்மையா இருக்கிறீங்க. கொஞ்சம் உயர்த்தி பார்த்துட்டோம், அப்ப தெரியும் நீங்க யாரு. உங்க ஆண்டவருடைய வசனத்தின் வரும்போது உங்க இருதயம் அதுக்கு எப்படி பதில் கொடுக்குது? வணங்கா கடுத்துள்ளவர்களா இருக்கிறீங்களா? மோஸ்டே அவங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லலையா, 40 வருஷம் உங்களை ஏன் அழிய வச்ச? திருப்பி 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 வனாந்தரத்துல ஏன் அழிய வச்ச? கால்நடையா அழிய வச்ச? ஏன் அழிய வச்ச? உங்க இருதயங்களை தாழ்த்தி என் வசனத்தை கேட்க வைக்கும் படிச்சு. ஏன்னா கேட்கறதில்ல உங்க இருதயம், அங்கார பிடிச்ச இருதயம் வசனத்தை கேட்கறதில்ல, செடி கொடுக்கறதில்ல. கேட்டு போறது நம்ம வாழ்க்கை. கேட்கணும்னு நான் தாழ வச்சேன்றாரு. அவங்கதான் சொல்றாரு உபாவம் 10:16 உங்க இருதயங்களின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி உங்க வணங்கா கழுப்பா இருக்காதீங்க. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இந்த உணர்வுங்க ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா உங்க தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவன், கர்த்தாதி கர்த்தர்களுக்கெல்லாம் தேவன், பெரிய தேவன், பயங்கரமான தேவன், வல்லமை உள்ள தேவன். அப்பா அவர்கிட்ட இந்த பெருமை நாங்கார அசிங்கமான ஆட்டிடியூட காட்டாத ஜெயிக்க முடியுமா? நீ அவரா நானா பார்த்துறியா? நீ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு மிகுந்த வெகுமதி உண்டுன்னு நீதிமொழிகள் 13 சொல்லுது. அவருடைய கற்பனைகளுக்கு பயப்படுறதா இதான் ஜபிக்கிறாருங்க. அகங்காரிகளை ஆண்டவரே நீங்க தண்டிக்காம விட மாட்டீங்க. ஓகே, என் கண்ணை தரங்க. வசனத்துக்கு கீழ்படினாகவே அது முதல் காரணம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய அகங்காரம் பிடிச்சவங்க ஆண்டவுடைய வசனத்தை அசட்டை பண்ணி அதை வெட்டு விலகி வலிக்கு போறவங்க. ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், அப்படி ஆண்டவருடைய வசனத்துக்கு அகங்காரத்துல வழி விலகி போறவங்கள ஆண்டவர் சபித்து பராமரித்து தண்டிக்காம விட மாட்டார். முதல்ல சபிக்க சாதம் அவங்களுடைய நிலம். அந்த வசனத்துல போட்டிருந்தியா இல்லைங்களா? அந்த வசனத்துல நீங்க பாருங்களேன். நான் சொல்றேன், அவர் தானே சொல்றாரு, உமது கற்பனைகளை விட்டு வழி விலகிற சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீ. வெறும் சபிக்கப்படுறது மாத்திரம் இல்ல,
கடிந்தும் கொள்ளுவீர்கள் இல்லைங்களா. அதுதான் அவர் சொல்றார். அந்த ரெண்டாவது பாயிண்ட பார்ப்போம். சபிக்கப்படுறதுன்னா என்ன?
இந்த ஜனங்க அவங்க நினைக்கலாம் ஆண்டவுடைய வசனத்துக்கு நம்ம எல்லாம் கீழ்படுகிறது இல்ல, நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் எவ்வளவு கேட்டா இருந்துருக்கிறோம், நம்ம பாட்டிக்க நம்ம வாழலாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அசத்து பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அவங்க நிறைய சில பேர் அப்படி வாழலாம், ஆனா அவங்களுடைய நிலைமை சபிக்கப்பட்ட நிலைமை. உபாகம் சொல்லுது என்ன சாபம்? நீ நகரத்தில் வீட்டுல சபிக்கப்பட்டிருப்பாய், நிம்மதி இல்லாம இருக்க மாட்டேன். வெளியில சபிக்கப்பட்டிருப்பாய், உன் சாப்பாடு சபிக்கப்பட்டிருக்கும், உடம்பு சபிக்கப்பட்டிருக்கும், வயலு சபிக்கப்பட்டிருக்கும். நீ போய் கை வச்சு எதை செய்யஞ்சாலும் வெளியே போன செஞ்சாலும் சபிக்கப்பட்டுதான் இருக்கும். என்ன சொல்றது, உன் மனது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். குருட்டாட்டத்துல, குழப்பத்துல, மத்தியானத்துல, நடுராத்திரியில தள்ளாடுற மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருப்ப, என்ன செய்யுதுன்னு தெரியலாம அப்படியே மனசெல்லாம் படபடபடபடன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல சாபம், எல்லாத்துலயும் சாபம், போற இடங்கள் எல்லாம் சாபம். அதோட விட்டாரா லிஸ்ட் சொல்லிட்டே போறாரு. அந்த உபாகம் 28 கடைசியில எப்படி பிடிக்கிறாரு தெரியுமா? இந்த நீதிமன்ற இந்த பிரமாணத்தின் எழுதி இல்லாத வேற எல்லா சாபங்களும், நான் ரெக்கார்ட் பண்ணாத எல்லா வேற சாபங்களும் நான் கொண்டு வருவேன்றார். என்ன சொல்றது, சொல்லி எழுதி இருக்கிற சாபம் மாத்திரம் இல்ல, எழுதாததையும் நான் செய்வேன், சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன்ற மாதிரி எல்லா விதமான சாபங்களையும் இதுல எழுதாததையும் பராமரிப்பில் நான் கொண்டு வருவேன் அப்படின்றாரே. பெருமை உள்ளவர்கள், கடவுளுடைய வசனத்தை அசட்டை பண்ணி அவர் வசனத்துக்கு வழிவிலகி போறவங்களுக்கு இந்த சாபம் நிலைமை வெளியில தெரியாம இருக்கலாம். பாருங்க, இந்த சபிக்கப்பட்ட நிலைமை தான், அதனோட மர்மாதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. வெளியில அந்த மனுஷன் வந்து வெளியில நல்லா சுகபோகமா பணம் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், அவனுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? அவன் குடும்பத்துல என்ன சாபங்கள் இருக்கு தெரியுமா? அவன் வயசுக்கு, பிள்ளைகளுக்கு, அவன் உடம்புக்குள்ள, அவன் ஆத்மாக்குள்ள அவன் என்ன படுறான், என்ன கடவுளால் கைவிடப்பட்ட சபிக்கப்பட்ட நிலை எவ்வளவு கொடுமை தெரியுமா? கடவுள் வந்து பராமரிப்பின் மர்மமான தண்டனைகள் வந்து ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு நடுக்கம் தான் வரணும். அந்த சாபம் வந்து ரோமர் 2 போட்டிருக்கிற மாதிரி அவர்கள் கடவுள் அவர்களை ஒப்பு கொடுத்தார். தேவனை தேவன் என்று அறியாமல், அறிந்தும் கடவுள்னு தெரியும், அவரை தோற்கறியாமல், அவரை மகிமைப்படுத்த அவர் சொல்றாரு, அவர் மதித்து கடவுள்னு ஒரு மதிப்பு கொடுக்காம, அவர் வசனத்துக்கு மதிப்பு கொடுக்காம என்ன பண்ற நீ? அவரை மதிக்காம இருக்கும்போது என்ன ஆச்சான்? பூகம்பம் வெடிச்சு அவங்க தலைமையில உந்துச்சா இல்ல ஏதாவது ஆச்சா? இல்ல. என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவங்க இருதயங்கள் இருளடைந்தது. யாருக்கு தெரியும் அது? அவங்க சிந்தனைகள் வீணர்கள் ஆனார்கள், அவங்க இருதயங்கள் இருளடைந்தது. உள்ளுக்குள்ள நடக்குது பாருல மர்மமா. தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். தேவன் அவர்களை இச்சை ரோகங்களுக்கும் அசுத்தத்திற்கும் இழிவான சிந்தைக்கும் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் மர்மமான பராமரிப்பின் சாபங்கள். அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அது செஞ்சிட்டு போற உள்ளுக்குள்ள இருளாயி. எவ்வளவு வெளியில நல்ல காரியங்கள் இருக்கலாம், அத்தனை வீடுகள் இருக்கு, இவ்வளவு பெரிய கார்கள் இருக்கு, பதவிகள் இருக்கு, பணம் இருக்குது, வசதி இருக்கு. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, கடவுள் அவங்களை இதே தீமையான பாவ வழியில கொண்டு போகிறதுக்கு வலைகள் போட்டு வச்சிருக்கிற, அவங்களை கொண்டு இதே பாவத்துல இன்னும் ஆழமா கொண்டு போய் அவங்களுடைய அக்கிரமத்தின் பாத்திரத்தை நிரப்பி அவங்களை ஆழமான நரகத்துல இழுத்துட்டு போற வலைகள் அது. இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க ஒருபோதும் அந்த பாதையிலிருந்து தப்பிச்சு பரலோக பாதைக்கு வந்துடக்கூடாது, நரகத்தின் பாதையை தப்பிக்க கூடாதுன்னு ஆண்டவர் போட்ட வலைகளாகத்தான் அந்த செழிப்புகளும் ஆசீர்வாதங்களும் இருக்குன்னு நம்ம பாக்குறது இல்ல. பாருங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு நரகத்தை சுமந்துகிட்டு போறாங்க. அவங்க மனசாட்சி மந்தமாக்கி, உணர்வில்லாததை ஆக்கி, அவங்க பாஸ்ட் ஹீலிங் சுடுண்ட மனசாட்சி மாதிரி சுடுண்டுட்டா எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு கூட தெரியாது மனசாட்சிக்கு இல்லைங்களா? ஒரு சுடுண்டு மறுத்து போச்சுன்னா நெருப்பு பக்கத்துல வச்சாலும் அது பொண்ணு அதே மாதிரி மனசாட்சி எவ்வளவு நரகம் கிட்ட வருது, எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு கூட தெரியாம வாழ்ற ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை. அவங்களுக்கு இருக்கிற வசதிகள், வீடு, பதவி எல்லாமே அவங்களை நரகத்துக்கு, பரலோகத்துக்கு அப்படி எப்படி போயிட போற, இதே இப்படியே இது தேவான நரகத்துக்கு இழுத்துட்டு போற வலைகளாக வைத்து நரகத்துக்கு போகிற சபிக்கப்பட்ட வாழ்க்கை முறையை அவர்கள் கொடுத்து சபித்தார்கள், சபித்து விட்டார். வசனத்தை விட்டு வலவிலகு போறவர்களை நீ சபித்தாய். அம்மாடி அது என்ன சொல்லிட்டே போலாம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, கடிந்து கொள்ளுகிறாய். நாங்க பார்த்து ஆறுதலா ஏதாவது கேட்கலான்னு வந்தோம், சமாதானமா ஏதாவது சொல்லலாம்னு வந்தோம். ஆண்டவர் எல்லா ஆறுதல் அணி ஆல் ஸ்வீட் அண்ட் அணியிடுவாங்க இல்லைங்களா. அப்படி இல்லை நம்ம ஆண்டவர் நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு, அவர் வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்கு ஐயோ இறங்குவாரே வந்து. ஆனா அகங்காரிகளுக்கு அதே அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டுங்க, மீதியா ரொம்ப கொடுமையா ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவர்களை நரக லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கள உட்பட்டி விட்டுறது மாத்திரம் இல்ல, கைவிட்டுறது மாத்திரம் இல்ல, அவங்களை இந்த பராமரிப்புல தண்டிக்காம விட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கணும், இந்த பராமரிப்புல தெரிஞ்சுக்கணும் அவர் வசனத்தை அவர் எவ்வளவு சீரியஸா பாக்குறாரு. வரப்போற இதுல தண்டிச்சிடல, இந்த உலகத்திலயும் அவர் ரெக்கார்டு வரலாற்றா வச்சு போகணும். அவங்க எல்லாருக்கும் திருப்தி ஆகிற ப்ரூஃப்ஸ் நான் கொடுக்கறேன். எத்தனை ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? காயினுடைய வரலாறு வேணுமா? காயினுடைய குடும்ப வரலாறு எடுத்து பாக்குறீங்களா? சாரோடைய வரலாறு, அகங்காரியா நின்னானே நான் விடமாட்டேன், அவர் கர்த்தர் யாரோ அவர் வசனத்தை நான் கேட்கறது யாருன்னு நின்னானே. நேபுகாத்நேஸ்வருடைய வரலாறு வேணுமா? ஏரோதுடைய வரலாறு வேணுமா? கோரா, கேத்தன், அபிராம், எத்தனை பேர் வேணும்? ஏன் தன் சொந்த இஸ்ரவேல் மக்களே கேட்காம போகும்போது அவங்களை என்ன பண்ணாரு? இன்னைக்கு வரைக்கும் தவிக்கிறாங்களே. அகங்காரிகளே அவர் கண்டிப்பா வரல. பராமரிப்புல எத்தனை கலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் நம்மளால பார்க்க முடியும் கடைசியில வர முடிவு. அகங்காரிகளை கர்த்தர் கண்டிப்பா கண்டிப்பா கற்பனை விட்டு விலகி போய் அகங்காரிகளா இருக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பார். இந்த மீடியா சொல்ற கதையெல்லாம் நம்ம கேட்காம இருந்தோம்னா இந்த வரலாற்றை நம்ம நாட்டினுடைய வரலாற்றை பாருங்கன்னா கடைசியில என்ன முடியும்? அகங்காரிகளை அவர் கண்டித்தார். முதல் நூற்றாண்டுல வரையும் 100 வருஷத்துக்கு முன்னாடி உலக போரெல்லாம் ஆட்சி, ஹிட்லர்லாம் கொடி கட்டு ஆண்டாங்க, என்ன கடைசியில முடிஞ்சிச்சு? அகங்காரிகளை அவர் கண்டித்தார். இன்னைக்கும் பிரதமர் அதானி இதானி இப்ப பாருங்க, அகங்காரிகளை தண்டிக்கிறார். அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவருடைய பிரமாணத்தை அசட்ட பண்ணுகிறவர்களை பராமரிப்புல அவர் தண்டிக்காம இருக்கல, அதுக்கு ப்ரூஃப் விடாம இருக்குல்ல. நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுற தாவீது ஜெபம் பண்ற ஆண்டவரே, தேவ கோபம் பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான அவபக்தி அவபக்தியெல்லாம் முதல் பலகை இல்லைங்களா. அந்த முதல் பலகையில உடைக்கிற எல்லாத்துக்கும் கோபம் வருது, அவபக்திக்கும் அந்நியாயத்துக்கும். ரெண்டாவது பலகை, ரெண்டு பலகையும் உடைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள விடவே மாட்டார் அவரு. அந்நியாயம் பரலோகத்திலிருந்து வந்து அவங்க இருதயங்கள்ல சாபங்கள் கொடுக்கப்படுகிறது, நமக்கு தெரியாத மர்மமான பராமரிப்பின் வலைகள் வீசப்பட்டு அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள், வெளிப்பிரகாரமாக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஏன் எபிரேயர் 2:2 நமக்கு சொல்லுது, தேவ தூதர்களால் கொடுக்கப்பட்ட வசனமே, அவர்களால் கொடுக்கப்பட்ட வசனமே ஒவ்வொரு தப்புக்கும் மீறுதலுக்கும் ஏற்ற தண்டனை வெகுமதி கிடைக்கும். அப்படின்னு போது யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கும் பங்க்சுவலா கொடுத்துருவாங்க. ஓகே, ரெண்டு காரியத்தை பார்த்து, இந்த உலகத்திலேயே பெருமையா அகங்காரம் பிடிச்சவங்க, கர்த்தருடைய வசனத்தை அசட்ட பண்றவங்க, அவங்க மனசுல ஒரு அசட்டைய வளர்த்துக்கிறவங்க, அந்த அசட்டத்தான் முதல் படி, அதை விட்டு விலகி போற ஒரு படி. ரெண்டாவது, அப்படி இதயத்துல அசட்டை வந்து விலகி போறவர்களே கடவுள் சபித்து பராமரித்து தண்டிப்பார். தாவீது ஏன் மன்றாடுறான்னு கேட்க தெரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லணும்? நீங்க இந்த வசனத்தின்படி அகங்காரிகளா? ஆனா ஆண்டவருடைய வசனத்தை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒருவேளை இந்த அசட்டை இருந்துச்சுன்னா கர்த்தர் நமக்கு எல்லாம் அசட்டை வந்துருங்க. அதெல்லாம் கேட்ட வசனம் பார்த்து எப்ப பார் படிக்கிற பைபிள், அது அசட்டையா என்ற இது வந்துருச்சுன்னா போச்சு. நமக்கு செமிலியாரிட்டி பிரீஸ் கண்டென்ட்னுவாங்க இல்லைங்களா, ரொம்ப பழகி பழகி போகும்போது ஐயா எப்ப பார் சளிச்சு எப்ப பார் பைபிள் 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 அசட்டை வந்துருமே. ஆண்டவரே அப்படிப்பட்ட அசத்தை வராத படிக்க முடிய வசனத்துல இந்த அதிசயமான காரியங்களை எனக்கு காமி ஆண்டது. தாவீது அந்த அகங்காரத்தை வெறுக்கிறார். ஏன்னா அந்த அகங்காரம் சாபத்தை கொண்டு வரும், சாபம் தண்டனையே கொண்டு வருமே, தண்டனையே கொண்டு வருமே, வாதிகளும் கொண்டு வருமே. பெரிய அகங்காரம், அகங்காரம் தானே எல்லா பாவத்துக்கும் வேறு காரணம். தாவீது எப்போ ஆதாமுக்கு அகங்காரம் வந்துச்சோ கடவுள படைத்த நிலைமையோட உயர்வு போனாலும் தான் எல்லாம் பாவம் வந்துச்சு. அகங்காரம் தாண்டி மனுஷங்க இருதயத்துல எடுத்துட்டோம்னா போதும், எல்லாரும் ஆண்டவருக்கு ஒழுங்கா பயப்படுவாங்க, கீழ்படிவாங்க. அந்த பிசாசுடைய அகங்காரம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அது நமக்கும் இருக்குதுங்க. உங்க இதயத்துல தாக்கடிச்சு பார்க்கணும், அந்த பாம்பு ஓடிக்கிட்டு உருண்டுகிட்டே இருக்குது. ஐயோ இதுதானே ஆண்டவருடைய வசனம் தானே, ஜூம் கால் தானே, அதுதானே, அப்படின்னே ஆண்டவுடைய வசத்தை அசட்ட பண்ற அந்த சர்ப்பம் இதயத்துல ஓடி உங்களை கடினப்படுத்தாதபடி கேட்டிருக்கு. ஆண்டவருடைய வசனம்ன்ற டார்ச்ச வச்சுக்கிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு சாகடிக்கணும் அந்த பாம்பு. ஏன்னா அது இடம் கொடுத்தீங்க அனக்கொண்ட மாதிரி இதயத்தையே கடினப்படுத்தி அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த மயில் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஆண்டவர் பைபிள் தெரியும், அது தெரியும், பைபிள் தெரியும்னு ஆங்காரம். அது ஆங்காரம், உதயத்தின் ஆங்காரம். அந்த ஆங்காரத்தை மாத்துகிற ஒரே வழி மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னால் தாழ்மைப்படும். நம்ம இந்த 1689 படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, என்ன மனம் திரும்புதல்? பாவத்தை குறித்த நிலையான உணர்வு. ஆண்டவரே இது தப்பு, இது பாவம், வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அதை பத்தி எவ்வளவு பெரிய தேவனுடைய வசனம், அசட்டை பண்ணலாமா? அதை பத்தி துக்கப்பட்டு அதை வெறுத்து அதுக்காக சுய வெறுப்ப வளர்த்துக்கிட்டு நான் மாதிரி மனுஷன் நான் மன்னிப்புக்காக கிருபையின் பலத்துக்காக ஜபம் பண்றது. ஆண்டவரே இனிமே அசட்டை பண்ணாதபடிக்கு அதிசயமான காரியங்கள் உன் வசனத்துல காட்டும். தாவீது மாதிரி உங்களுடைய வசனத்தின் மதிப்பு எனக்கு தொடரும் ஆண்டவரே. கண்ணை தொடங்க பைத்தியம் குருடா நான், வசனத்தின் மதிப்பே தெரியாம போயிடுறேன் நான். என் கண்ணை திறந்த தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருந்த ஆண்டவரே. ஏன்னா அந்த வசனத்தை அசட்டை பண்ணும் ஆங்காரம் ஆங்காரம் வந்துருச்சு. ஆங்காரிகள் வசனத்தை விட்டு விலகி போவோம், சாபத்தை வாங்குவோம், பராமரிப்பில் தண்டனையும் வாங்குவோம். ஆண்டவர் தான் இதுல இருந்து நம்மளை காப்பாத்திட்டோம். தாவீது மாதிரி தாவீதுடைய ஊக்கத்தோடு நம்முடைய வசனத்தில் அதிசயமான காரியங்களை காக்கும் பார்க்கும்படி என் கண்ணை தரந்த ஆண்டவரே, தெய்வீக பிரகாசிப்புதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணலாம்.